கற்றுத்தாரும், உம்முடைய மகிமையை எங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் இன்னும் உம்மண்டை நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, நான் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் சொன்ன வண்ணமாக தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கும். அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து, உங்களுக்கு உங்கள் தெய்வனை குறித்து என்ன தெரியும் என்று யாராவது கேட்பார்கள் என்று சொன்னால் நாம் மேலோட்டமாக சில காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் ஆழமான உண்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களையும் தேவன் எப்படியெல்லாம் நிகழ்த்துகிறார் என்பதை அநேக நேரங்களில் நாம் சொல்ல தயங்குகிறோம் அல்லது சொல்ல முடியாமல் தவிக்கிறோம். எனவேதான் தேவனுடைய வல்லமைகளை குறித்து அல்லது தேவனுடைய தன்மைகளை குறித்து நாம் அதிகமாய் அறிந்திருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அந்த வரிசையில் நாம் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் யாராலும் எந்த ஒரு சக்தியினாலும் எந்த ஒரு அதிகாரத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத மாபெரும் வல்லமை தேவனுடைய வல்லமை என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், தேவனுடைய இரண்டாவது தன்மையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், God is all present. தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாத இடம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. எல்லா இடத்திலும் தேவன் இருக்கிறார் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்ப நம்ம கேட்கலாம், இங்கே ஆண்டவர் இருக்கிறாரா, என் வீட்டில் இருக்கிறாரா, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாரா? தேவன் எங்கும் இருக்கின்றார். ஆனால் அவரை அறிந்து கொள்ளும் வழிகள் அல்லது அவரை பார்க்கும் முறை அல்லது அவரை அனுபவிக்கின்ற விதத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் எங்கும் இருக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய தனி சிறப்பு, நாம் ஆராதிக்கிற தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மதங்கள் கடவுளை குறித்து பேசுகின்றன. ஆனால் அவர்கள் தேவர்களை குறித்தும் அவர்களுடைய தேவனின் தன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது எல்லைகளை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு எல்லையை குறிப்பிடுவார்கள். ஆனால் வேதம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் எல்லை இல்லாத தேவன். அவர் நம்மை படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்தவர், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலை திட்டமிடுகிறவர், நம் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருப்பதை பலர் பல காலகட்டங்களில் அனுபவித்ததை வேதம் சொல்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட நடந்தார் என்று வேதம் ஆரம்பிக்கிறது. காயின் அங்கே நிற்கிறான், ஆபேலை கொலை செய்து விட்டு வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார் காயினை பார்த்து, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அவன் எதிர்பார்க்கவில்லை, தேவன் அங்கே அவனை சந்திக்க வருவார் என்று சொல்லி. ஆண்டவர் ஏனோ கூட நடந்தார், சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்கிறது. நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனும் தேவன் முகமுகமாக அவரை கண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். ஆபிரகாம் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறான். ஏ மோசே ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவர் சொல்றார் நான் இருக்கிறேன். எப்படி ஆண்டவரை நான் அதை அறிய முடியும்? ஆண்டவர் பல அற்புதங்களை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் பல அற்புதங்களை செய்கிறவனாக மாறுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார். பகலிலே மேகஸ்தம்பத்தை கண்டார்கள், இரவில் அக்னி ஸ்தம்பத்தை கண்டார்கள். ஒருவேளை இயேசுவின் சீடர்களை அல்லது தேவ ஜனங்களை துன்புறுத்துவதற்கு பவுல் ஓடும் பொழுது அந்த தமஸ்குவின் வீதியிலும் தேவன் வெளிப்பட்டார். தேவன் உலக வரலாற்றில் பல மக்கள் வாழ்க்கையில் அவர் தம்முடைய பிரசன்னத்தை தான் எங்கே இருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உலகத்தின் எல்லா இடத்திலும் இருக்கிறார். சிறைச்சாலையிலே யோசேப்போடு இருந்தவர், சிங்க கெபியிலே தானியேலோடு இருந்தவர், நெருப்பின் நடுவில் சாத்ராக் மேஷாத் ஆபேத்நேகோவோடு இருந்தார். எனவேதான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவருடைய இருப்பிடமும் அவருடைய வல்லமையை குறித்து சங்கீதக்காரன் மிக அழகாய் 137வது சங்கீதத்தில் எழுதுகிறார். ஒருவேளை பிரியமான 139வது சங்கீதத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பல கோணங்களில் உணர்ந்த பிறகு அவர் 139வது சங்கீதத்தில் எழுதுகிறார், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, என் தாயின் கருவில் இருக்கிற இடத்தையும் உம்முடைய கண்கள் கண்டது, நான் இந்த உலகத்தில் வாழும் இடத்தையும் பார்க்கிறது, நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், பூமியின் கடையாந்திரங்களுக்கு நான் சென்றாலும் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி தேவன் எங்கும் இருக்கிறார் என்பதை தன் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது எபிரேயர் 4:13 வசனம் வாசியுங்கள். Hebrews chapter 4 verse 13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேதம் சொல்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவு என்று ஒன்றுமே இல்லை. எந்த ரகசியமும் ஒரு மனிதனுடைய சிந்தனையானாலும் சரி, கிரியைகளானாலும் சரி, அவனுடைய பாவமானாலும் சரி, அவன் செய்கிற நல்ல காரியங்களானாலும் சரி, தேவனுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. காரணம் என்ன? அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 23:24 வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 23:24. போதும், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் வானத்தையும் பூமியையும் என்ன செய்கிறேன், நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் நிரப்புவாராம், பூமியையும் நிரப்புவாராம். அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஒருவரும் அசைந்து போக முடியாது என்பதை இங்கே சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அநேகர் தரிசனம் கண்டோம் என்று தவறாக பொய்யான தரிசனம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா? எங்கும் நிறைந்திருக்கிற தேவனை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். We have accepted the God who is everywhere present, எல்லா இடத்திலும் இருக்கிறவர். நாம் எப்படி இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? முதலாவது காரியம், நாம் வாசிக்க கேட்ட 139வது சங்கீதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹைட் எனி திங் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் மறைத்துவிட முடியாது என்பதை நாம் முதலாவது ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொன்னால், தேவ ஜனங்களுக்கு அவர் தருகிற முதல் ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் எதையும் என்னிடத்தில் மறைக்க முடியாது. நிறைய காரியத்தை நாம் மறைச்சிடுவோம். பெற்றோரிடத்தில் அநேக காரியங்களை மறைத்து விடுவோம். வேலை ஸ்தலத்திலே உயர் அதிகாரிகளிடத்திலே அநேக காரியங்களை மறைத்து விடுவோம். நம்மளோடு பழகுகிற மக்களுக்கு கூட அநேக காரியங்களை நாம் மறைத்து மறைத்து தான் ஒரு சில காரியங்களை காண்பிப்போம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹைட் எனி திங் ஃப்ரம் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் எதையும் மறைக்க முடியாது என்பதை வேதம் கற்று தருகிறது. நோ ஒன் கேன் ஹைட் எனி திங் இஸ் பிசிக்கல் ஆர் இஸ் திங்கிங் பேட்டர்ன் ஆர் இஸ் பிளான் ஆர் எவ்ரி திங் எனி திங். ஒரு மனிதனுடைய சிந்தனையோ, மனிதனுடைய விருப்பமோ, மனிதனுடைய வாழ்க்கையின் நிலையோ மறைக்கப்படுவதில்லை. God sees, he sees us as much as no one else in the world. உலகத்திலே இன்னும் ஒரு மனிதன் இல்லை என்றால், ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், எப்படி ஒரு மனிதனை பார்க்கிறாரோ அதே போல தேவன் நம்மை பார்க்கிறார். God can able to grasp millions of objects at once. ஆண்டவர் ஒரு நொடியில் கோடிக்கணக்கான காரியங்களை அவர் பார்க்கக்கூடிய தன்மை உடையவர். He is with individual with full concentration. தேவன் நம்ம கிட்ட ஒரு நாலு பேர் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்க வந்தாங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் ஒவ்வொருவரையும் நாம் சந்திக்கிற விதமும் அவர்களோடு கூட நம்ம பங்களிப்பு விதமும் மாறுபடும். இந்த தேசத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்கோ போய் நின்னீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் வந்துட்டாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க, கோ. ஒரு ஆள்கிட்ட ஒரு டைம் தான் பேச முடியும், அது முடியும் வரை இன்னொருவர் என்ன செய்வார், காத்திருப்பார். நம்ம இந்தியாலாம் அப்படி இல்லை, டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு பேரை அட் அ டைமில் டீல் பண்ணிகிட்டே இருப்போம். தேவன் அவருடைய சமூகத்திலே ஒரு கோடி மக்கள் வந்து நின்றாலும் He will deal at a time with full concentration. அதுதான் வேதம் சொல்கிறது. அவங்க ஜெபம் பண்ணுற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணக்கூடாது, ஏனென்றால் அந்த ஜெபம் கேட்கப்படுமா ஏன் ஜெபம் கேட்கப்படுமா என்பது அல்ல. பிகாஸ் அவர் God is such a God, He is everywhere. அது மாத்திரமல்ல, இமேஜின் இப்போ உலகத்தை நம்ம யோசித்து பாருங்க, இந்த உலகமே மாறி போய்விட்டது, எல்லா இயற்கையும் மறைந்து விட்டது, ஒரே ஒரு மனிதனாக நீங்களோ நானும் நின்று கொண்டிருந்தால் அங்கேயும் தேவன் வந்து நிற்பார். யூனோ வாய், அவர் இந்த உலகத்தின் ஒவ்வொரு சிருஷ்டியையும் தனித்தனியாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, God sees us entirely. நம்முடைய வாழ்க்கையின் வெளியரங்கம் உள்ளானது. அதனால தான் சொல்லுவோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளந்துரியங்களை பார்க்கிறார். He sees us constantly, தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது ஒரு விசிட்டர் போல வருகிறவர் அல்ல, அல்லது நம்ம கூப்பிட்டா மாத்திரம் வந்து எப்படி இருக்க என்று பார்க்கிற தேவன் அல்ல. He sees us constantly, He sees us supremely. உங்களையும் என்னை எப்படி பார்த்தார்னா, We are really great in His sight. நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார் பாருங்க, 139 சங்கீதம் முதல் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த வேத வசனத்திற்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இட் இஸ் லைக் அ காஸ்ட்லி மெட்டல், சம்திங் இஸ் ஃபவுண்ட் இன் த இன்சைட் த மட். ஒரு மண்ணுக்குள் ஒரு பொருள் புதைந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், அதை தேடி எடுப்போம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய குகைகளை வெட்டி நிலக்கரி சுரங்கம், தங்க சுரங்கம்லாம் பல 100 மீட்டர் ஆழத்தில் போய் தேடுவார்கள். எதற்காக? அங்கே ஒரு சில ரேஸ் ஆஃப் ஒரு சில பொருட்கள் கிடைக்கும், ரேர் மெட்டல்ஸ். அதே போல தேவன் என்ன செய்கிறாராம், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். அவருடைய ஆராய்வு எப்படி பாருங்க, ஒரு ஆழமாக தோண்டி ஒரு மலையை இரண்டாக பிளந்து, அது மாத்திரமல்ல தண்ணீரின் ஆழத்தில் போய் தேடி அவர் தம்முடைய முழு வல்லமையை கொண்டு நம்மை அறிந்திருக்கிறார். எனவே அவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. எனவே சங்கீதக்காரன் அதை சுருக்கமாக 1-6 வசனத்தில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் உட்காருதல், என் நினைவுகள், என்னுடைய நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என் நாவில் சொல் பிரபாததற்கு முன்னே, என் முற்புறம் பிற்புறத்தில் என்று சொல்லிவிட்டு, இது என் அறிவுக்கு எட்டாதது என்று சொல்லுகிறார். ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டெப் இட் இஸ் த வே காட் நோஸ் மீ. என்னை தேவன் எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை என் சிந்தனையில் புலப்படவில்லை. அவர் எங்கும் நிறைந்தவர், அவருடைய எல்லையை விட்டு நான் என்ன செய்ய முடியாது, எங்கேயும் மறைந்து ஓட முடியாது. என் கடந்த காலமும் தெரியும், என் நிகழ்காலமும் தெரியும், என் வருங்காலமும் தெரியும், நான் எடுக்கிற திட்டங்களும் தெரியும், எனக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டங்களும் அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே என்று சொல்றார். அதில் எவ்வளவு ஒரு ஆழமான உண்மை பாருங்கள், நாவில் சொல் வந்த பிறகுதான் என்ன வந்தது என்று நமக்கே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சொல் உருவாக்கப்படுவதற்கு முன் அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் எங்கும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தையினுடைய மூலதனமாகவும் அவர் இருக்கிறார். ஸோ இட் இஸ் பியாண்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஏனென்றால் தேவனுக்கு எல்லாம் தெரியும், இஸ் அரவுண்ட் மீ, என்னை சுற்றிலும் இருக்கிறார். இஸ் நாட் ஓன்லி கிரியேட்டட் பட் ஆல்சோ ஹீ நோஸ் மீ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ வி ஆர் ஆல்வேஸ் அண்டர் இஸ் விங்ஸ், அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம். வி ஆர் நாட் அண்டர் எனி ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அந்நியரினுடைய என்னை குறித்து ஒரு எதிரி எனக்கு ஆளுகை செய்கிறவராக என்னை அறிந்தவராக இல்லை. என்னை படைத்தவரும் என்னை நேசிக்கிறவரும் எனக்கு மேலே இருக்கிறார். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், we have to be very careful that we cannot hide anything from God. ஆண்டவரிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. எனவே வெளியரங்கமாக வெளிப்படை தன்மையோடு கூட வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக? அவருடைய வல்லமையை, அவருடைய குற்றப்படுத்த முடியாத அவருடைய தன்மையை, அவருடைய விலையேற பெற்ற அவருடைய கிருபைகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார். He knows what is the best for us. அவருடைய பிள்ளைகள் அவர் எல்லா இடத்திலும் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் உள்ளும் புறம்பும் அவர் நிறைந்திருக்கிறார், என்னை சுற்றிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அதைதான் எரேமியா 23:24 வசனத்தில் சொல்லும்போது, Can anybody hide? I fill the earth என்று சொல்கிறார். இந்த பூமியையும் வானத்தையும் நான் நிரப்புகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்காக அவருடைய தன்மை எப்படி இருக்குதா? God is everywhere present as a preserver. உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாய், is a governor to govern. எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் அவரை விட்டு ஓட முடியாது. அவர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். God is everywhere present. அது எதற்காக என்று சொன்னால், as a object of religious worship. அவரை ஆராதிக்கும் பொழுது நீங்களும் நானும் உணருவதற்கு அவர் என்ன செய்கிறார்? அங்கேயும் நிறைந்திருக்கிறார். God is everywhere present. எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய கிரியைகளை நடத்தையை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம என்ன செய்து விடலாம், நல்லவர்கள் என்று சர்டிபிகேட் வாங்கிவிடலாம், பட் கடவுளிடத்தில் நாம் தப்பிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கோம். அப்போ முதலாவது காரியம், அவர் எல்லா இடத்திலும் பிரசன்னராக இருக்கிறார் என்று சொன்னால், இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹைட் எனிதிங் ஃப்ரம் காட், எதையும் நாம் மறைக்க முடியாது. இரண்டாவது காரியம், சங்கீதக்காரர் 139 சங்கீதத்திலே 7 வசனத்தில் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறார். வாசியுங்கள். பாருங்க, ரெண்டு காரியத்தை கேட்கிறாரு. உமது ஆவிக்கு மறைவாக எங்கே நான் போவேன், எங்க போக முடியும்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன்? How can I run away? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டாவது காரியம், இட் இஸ் இம்பாசிபிள் டு எஸ்கேப் ஃப்ரம் காட். தேவனை விட்டு நம்மால் ஓட முடியாது. வேதத்தில் தேவனை விட்டு யாராவது ஓடினவங்க இருக்கிறாங்களான்னா, யோனா சொல்லுவார், நான் தேவனை விட்டு என்ன செய்தேன், ஓடினேன். ஆனால் தேவன் விட்டாரா? விடவில்லை. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் காட். ஆண்டவரை விட்டு நம்ம எங்கேயும் தப்பித்து போக முடியாது. நாம் எதை செய்தாலும் அவர் கணக்கெடுக்கிறவர். One day we are called to give the accounts. அவர் கணக்கு கேட்பார். அவரை விட்டு எங்கேயும் ஓட முடியாது என்று சொன்னால், வேதம் அவரை குறித்து எப்படி கற்றுக் கொடுக்குது பாருங்க. God is not limited to spare. இந்த உலகத்தின் எல்லைகளில் அவரை நாம் வைக்க முடியாது. அநேக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக ancient gods என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு கடவுள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை சொல்லுவார்கள். இந்த கடவுளுக்கு இவ்வளவு தூரம் தான் எல்லை. அவருடைய கோவிலும் கோவிலை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். அங்க போனாதான் அந்த கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் அப்படிப்பட்ட குறுகின எல்லைக்குள் இருக்கிறவர் அல்ல. நம்ம திருச்சபையில மட்டும்தான் தேவன் இருக்கிறாரா என்று சொன்னால், இல்லை பெரியவர், திருச்சபைக்கு வெளியும் அவர் இருக்கிறார். சோ வி கேனாட் புட் ஒரு சிறிய எல்லையை நாம் எல்லையிட முடியாது. சோ காட் இஸ் நாட் லிமிட்டட். அது மாத்திரமல்ல, எல்லா நூற்றாண்டுகளிலும் எல்லா காலகட்டத்திலும் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆளுகை இருந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தின் வழியாக நம்ம யோசிக்கும் போது அவர் எங்கும் இருக்கிறார் என்று சொன்னால், God is not composed to physical matter. நம்மை போல ஒரு சரீர அமைப்போடு கூட அவர் இருப்பதில்லை. He is spirit. அவருக்கு எடை எவ்வளவுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவருடைய ஹைட் எவ்வளோன்னு யாரும் சொல்ல முடியாது. அவருடைய சைஸ் எவ்வளோ பெருசுன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் ஈ இஸ் பர்சனலி ப்ராம்ப்ட். ஆனால் அவர் மனிதனோடு கூட பேசவும் மனிதனை புரிந்து கொள்ளவும் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவருடைய பிரசன்னத்தை நம்ம எப்போ உணர்றோம் பாருங்க, நல்ல பாடல் நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், தேவ செய்தியில் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், நன்றாக தேவ சமூகத்திலே நம் மனதை ஊற்றி ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தில் நாம் உணர்த்தப்படுகிறோம். அவர் பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் வந்து ஆராதனை நேரத்தில் அப்பப்போ கொஞ்சம் அதிகமாக கம்மியாக அப்படி மாறுவதில்லை, அல்லது ஒரு முறை அதிக பிரசன்னம் வந்தது இன்னொரு முறை கம்மி பிரசன்னம் அப்படியும் அல்ல. தேவனுடைய பிரசன்னம் மாறாதது, அது எல்லா இடத்திலும் வெளிப்படும். The way we experience that differs. தேவனுடைய பிரசன்னத்தை உணருவதில் வெவ்வேறு எல்லை உண்டு, ஆனால் பிரசன்னம் மாறுவது இல்லை. அதைதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப எல்லா இடத்திலும் அவர் பிரசன்னராகிறார், எல்லா நிலைகளிலும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் சிலர், எல்லாரும் எல்லா இடத்திலும் உணர்வதில்லை. சில பேருக்கு சில இடத்தில் வரும்பொழுது அந்த உணர்வு, ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். சில நேரங்களில் அதை உணர தவறி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் உணரவில்லை என்பதனால் அங்கு பிரசன்னம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் விட்டு யாரும் தப்பி ஓட முடியாது. God is not limited to knowledge. எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் வந்து அப்படியே அமைதியாக நம்ம வைத்திருக்கிற ஒரு சூட்கேஸ் போல, அல்லது நம்ம ஏதோ கையில் தூக்கி செல்கிற ஒரு பொருள் போல தேவன் இருப்பதில்லை. அவர் தம்முடைய ஞானத்தில், தம்முடைய புரிந்து கொள்ளுதலில், தம்முடைய அறிவை வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள் ரோமர் 11 அதிகாரம் 33-34. ரோமன்ஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 33 and 34. பிரியமானவர்களே, வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருப்பவன் யார்? பாருங்க பிரியமானவர்களே, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, அவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று எழுதுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானது. இது எதை காண்பிக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிற அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை புரிந்து கொள்ளுகிறார், நம்மோடு இடைபடுகிறார், நம்மோடு கூட அவர் கிரியைகளை நடப்பிக்கிறார், அவருடைய ஞானத்தை ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, அவர் நியாயம் தீர்ப்பும் கூட அவரோடு கூட வருகிறது. அவர் எந்த இடத்துல பிரசன்னமானாலும் அந்த இடத்தில் அவர் அமைதியாக இருக்கிற ஒரு பொருள் அல்ல, அவர் தன் ஞானத்தை கொண்டு அந்த இடத்தை மாற்றி அமைக்கிறார். எனவேதான் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சி, தேவனை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சி, வேத வசனத்தை தியானிக்கும் போது மகிழ்ச்சி, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது மகிழ்ச்சி. காரணம் என்ன? நாம் அந்த மகிழ்ச்சியை நமக்குள் உண்டாக்குகிறவர் அவர் எல்லை இல்லாதவராக இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, He is beyond limit. It is infinite. அவர் நம்முடைய நாலேஜ் எல்லாம் குறைவுள்ளது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சோர்வுகள்லாம் வரும்போது நம்ம நிறைய கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இந்த வியாதி, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த தோல்வி, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த குறைவு? காரணம் என்ன? நம்முடைய புரிந்து கொள்ளுதல் லிமிட்டெட். ஆண்டவர் பார்க்கிறாரு, எவ்வளவு பெரிய எல்லையில்லாத வல்லமையை கொண்டு நான் உன்னை படைத்து உருவாக்கி இவ்வளவு சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேனே என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவரை விட்டு we cannot escape. At one thing we can do, we can experience him. அவரை நாம் அறிந்து கொள்ளலாம், அவரை நாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளலாம், நமக்குள்ளாக சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இஸ் அபவ் ஹெவன், வானத்திற்கு மேலானவர். அதைதான் சங்கீதம் அங்கே சொல்றார் பாருங்க, நான் வானத்திற்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீரு, பூமியின் தாழ்விடம் த டெப்த் அங்கேயும் இருக்காரு, எல்லைகள் எந்த எல்லைக்கு போனாலும் சரி, God is there. கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, we cannot escape. ஆனால் யோனா தான் நினைக்கிறான் தப்பு கணக்கு போட்டு எப்படியா தப்பி ஓடி போயிடலாம் நினைச்சான், ஆனால் தேவன் அவனை சந்திக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ முதல் காரியம், ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். ஸோ வி கனாட் ஹைட் எனி திங். மனிதரை எல்லாம் மறைத்து வாழ்ந்து விடலாம், தேவனை மறைக்க முடியாது. இரண்டாவது, God is everywhere, so we cannot escape. எங்கும் தப்பி ஓட முடியாது. நிறைவாக, இட் இஸ் பாசிபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் காட். அவர் எங்கும் இருக்கிறவர், அவரை அதிகமாய் அனுபவிப்போம். அதான் இன்றைய தேவை, இன்றைய உலகத்தின் தேவை. என்ன தெரியுமா? எங்கும் இருக்கிற தேவனை அனுபவித்துக் கொள்வோம். லெட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். இன்னும் நாம் அவரை அனுபவிக்கலாம். ஹவு கேன் பி, எப்படி அதை அனுபவிக்க முடியும்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, டு பி பிரேயர்ஃபுல், ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்க பாருங்க. ஹி வில் சீ யூ, நம்மை அவர் பார்க்கிறார். ஹி வில் இயர் யூ, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஸ்பீக் அ வேர்ட், ஒரு வார்த்தையும் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏனென்றால் அவர் வார்த்தையை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தில் வார்த்தை உருவாகிற இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹி நோஸ் யுவர் டிசையர், நம்முடைய சிந்தனையின், நம்முடைய விருப்பங்களை. Sometimes we fail to communicate some of our desire with our limited language. நம்ம சில காரியங்களை நம்முடைய வார்த்தையினால கூட சொல்ல முடியாது. Still God understand. முடிகளை மாத்திரம் அல்ல, அதற்கு பின்னால் கிறிஸ்துவுக்கு பிரியமானது. எனவேதான் அவர் சொல்றாரு, ரெண்டு பேர் மூணு பேர் கூடினா நான் என்ன செய்வேன்? அங்கே வந்து விடுவேன். I will be there where two or three gather in my name. அது மாத்திரமல்ல, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, how we experience our God in our life. நாம் எல்லை எங்கும் பரவி இருக்கின்ற, எங்கும் நிறைந்திருக்கிற தேவனை நான் அனுபவிக்கிறேனா? எப்படி இன்னொரு முறையில் அனுபவிக்கலாம்? டு பி ஃபியர்ஃபுல், அவருக்கு பயப்படுவதில் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட். அவருக்கு எப்படியெல்லாம் பயப்படலாம்? அநேக நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரும், குழப்பங்கள் வரும், சில நேரம் பயங்கள் வந்துவிடும். நம்ம நினைப்போம், நம்ம ஒரு ஆள் தான் இந்த விட கஷ்டப்பட்டு இருக்கோன்னு சொல்லி. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, யோசித்துக் கொள்ளுங்கள், ஒரு கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு கரம் நம்மை அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுவான், ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, அங்க என்ன பண்றார் ஆண்டவரே? உமது கரம் என்னை பிடித்துக் கொள்கிறது. 89 சங்கீதத்தில் சொல்றாரு, என் கால் சறுக்கிறது. நம்ம சறுக்கி விழும்போது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நமக்கு சறுக்கிட்டா நம்மளாலே நம்மளை என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. ஸோ சறுக்குதல் அதுதான் டெட் எண்டு, கீழே விழுந்தாதான் அதுக்கு முடிவு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே நீர் என்ன செய்கிறீர்? என்னை தாங்குகிறீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தேவன், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் வடிவமைக்கிற தேவன். நம்ம கால் சறுக்குனாலும் அவ்வளவு அந்த நொடி பொழுதில் 911 வர்றதுக்கு முன்ன அவர் வந்து விடுகிறார். கடைசியாக பார்க்கும்போது நாம் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் அண்ட் மோர். எப்படி அவரை அனுபவிக்க முடியும்? டு பி கேர்ஃபுல், கவனமாக இருக்க வேண்டும். அவர் எங்கும் இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? அட்வான்டேஜாக எடுக்கக்கூடாது. பட் வி கேன் டேக் ஹிம் ஃபார் அவர் ஓன் குட், நம்முடைய வாழ்வின் நலனுக்காக நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிகாஸ் ஹீ ரிவார்ட்ஸ் எவ்ரி திங், குட் ஆர் பேட், ஸோ டூ த பெஸ்ட். ஸோ வி ஆர் கால்ட் டு வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். நாம் விசுவாசத்தில் நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். பார்த்து பார்த்து அல்ல, விசுவாசித்து. எனவேதான் ரோம புஸ்தகத்துக்கு பவுல், விசுவாசத்தில் நடக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாருமே பிரிக்க முடியாது என்று பட்டியலிடுகிறார். ரோமர் 8:38-39, நத்திங் கேன் செப்பரேட், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதரானாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காலம் எதிர்காலம் உயர்வு தாழ்வு வேற எந்த சிருஷ்டியும், ஒரு புதிய சிருஷ்டி கூட இந்த உலகத்தில் வந்து நம்மையும் கடவுளையும் பிரிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வென் யூ ஆர் வித் ஹீம், அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழும் பொழுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் எங்கும் நிறைந்தவர், அவர் நம்மை கவனிக்கிறார். எனவே நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி வாழ்வோம். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்போம். எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்வை செழிப்புள்ளதாக மாற்றுவார். கர்த்தர் தம் திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து